திருக்குலமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய் குடித்தொழுவோம் புகழ் பலியா, அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய் குடித்தொழுவோம் புகழ் பலியாய், இறைகுலமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நமக்கு நிறைவான ஒரு வழியை காட்டும். ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். நிறைவு என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு விதங்களில் ஆசீர்வாதமாய் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகம் பெற்று மகிழ ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்புமாக ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள நீர் செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமீன்.
முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை முத்துக்கள் 6-15 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்று கொண்டவைதானே? பெற்று கொண்டும் பெற்று கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திரு தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வான தூதருக்கும் உலகக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம், துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம், அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார்.
அன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. என் வாயாண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-5 வரை. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவாம் என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் மீண்டுமாய் இந்த இறை செய்தியை ஆழமாய் சிந்தித்து இந்த வார்த்தையை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு மாற்றத்திற்கு நம்மையே நாம் எடுத்து செல்ல ஆண்டவருடைய திருமுன் கூடியிருக்கிறோம். ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே திறக்கப்பட்டாயிற்று. ஆலயத்திற்கு எல்லோரும் செல்லலாம். ஆலயத்தை மூட தேவையில்லை என்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிற இந்த வேளையிலே அநேக ஆலயத்திலே திருப்பலிகள் மீண்டுமாய் நடந்தேறி கொண்டிருக்கிறது. வித் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த கட்டமைப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி செல்ல வேண்டும் என்று. இருந்தாலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியிலே அநேகர் நாம் திளைத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் பழைய வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் போய்விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முன்னாடி போல் இருந்தது போல் நம்ம எவ்ரி திங் இஸ் ஹஸ் கம் டு அன் எண்ட், எல்லாமே பழையது போல் மாறுகிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு தொடக்கத்தை வைக்க வேண்டும். இந்த கொரோனாவினுடைய காலத்திற்கு பின், ஒரு அழிவின் காலத்திற்கு பின் என்று சொல்லலாம், அல்லது ஒரு புதுமையான வாழ்வு காலம் துவங்குகிற அத்தியாயமாக இதை பார்க்கலாம். இப்படி ஒரு அழுத்தம் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால், ஒருவேளை நம்மை நாம் சோதித்து அறியாமல் விட்டிருந்திருப்போம். இது சரியோ இது தவறோ, இது சாபமோ ஆசீர்வாதமோ, அதை பார்க்கிறவருடைய மனதில் அது இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வாங்க, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிகோல்டர் என்று சொல்வாங்க. அழகு என்பது பார்க்கிறவருடைய கண்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று சொல்வாங்க. சாபமும் கூட அப்படியாகவே இருப்பதாக நான் பார்க்கிறேன். நாம் எதை சாபம் என்று பார்க்கிறோமோ அதை இன்னொருத்தர் ஆசீர்வாதமாக பார்த்து அதில் வெற்றியடைகிறார்கள். துன்பத்தை யார் ஒருவர் வெறுத்து ஒதுக்கி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் நினைக்கிறாரோ அதையே ஏற்றுக்கொண்டு வெற்றியடைந்தவர்கள் இருக்கிறாங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, திருத்தூதர்கள். இன்றைக்கு நாம் அநேக காரியத்திலே தெளிவடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த அருமையான நாளில் நாம் தெளிவடைந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களை நமக்கு கொடுத்தார். இதை எத்தனை பேர் ஆதாயமாக்கி கொண்டார்கள் என்பது அவரவருக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது, மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்கிற ஒரு பதிலுரை பாடல் தான் நமக்கு இருக்கிறது. மன்றாடும் யாவருக்கும், திருப்பாடல் 145:18 நம்ம பார்க்குறோம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும். அதாவது சும்மா மன்றாடுறவங்களுக்கு இல்லை, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அருகில் இருக்கிறார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை உண்மையாய் வாழ அழைக்கிறது. ஆகவே இந்த தவ நாட்களில், இந்த கொரோனாவினுடைய சிறப்பான தவ நாட்களாக இதை நான் பார்க்கிறேன், இந்த தவ நாட்களில் நம்ம எப்படி சிந்தித்தோம், எப்படி நம்மை அறிந்து கொண்டோம், எப்படியாக நம்ம ஒரு புது மனிதனாக வாழப்போகிறோம் என்கிற சிந்தனை நம் உள்ளே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக நாம் இந்த வார்த்தைகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம் மிக அருமையான ஒரு நற்செய்தி. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்கிறது. சீடர்கள் கதிர்களை தங்கள் கைகளிலே கசக்கி சாப்பிட்றாங்க. அதை குறித்து ஒரு கேள்வி எழும்புகிறது. அதற்காக இயேசு தாவீதினுடைய காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஆலயத்திற்குள்ளே அவர்கள் பசியோடு போன பொழுது அங்கிருந்த அர்ப்பண அப்பங்களை எடுத்து சாப்பிட்டார்களே என்றெல்லாம் இதை சொன்ன உடனே, இதிலிருந்து நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. நிறைய பேருக்கு வேறு விதமாக புரிந்து கொள்வாங்க. இயேசுவோடு இருந்த சீடர்கள் சாப்பிட்டாங்க, கோயிலுக்குள்ளே போய் தாவீது அர்ப்பண அப்பங்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு, அதனால் நம்ம கோயிலுக்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடக்கூடாது. கோயிலுக்கு நிறைய பேர் சாப்பிட்றாங்க கோயிலில், அவங்க நினச்சிப்பாங்க நமக்கு தெரியாது அப்படின்னு. எப்படி சாப்பிட்றாங்கன்னா, இந்த குழந்தை குட்டி வச்சுருக்கிறவங்கலாம் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதுக்கு ஒன்று கொடுத்துட்டு இவன் ரெண்டு தின்னுருவேன். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கேட்டால் அது வீணாக்கிட்டு தான், அது வேஸ்ட்டாக கடிச்சிட்டு போட்டுருச்சு, அதைத்தான் எடுத்து நான் சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கிறது. அதனால் இந்த மாதிரி ப்ரேயர் நடக்கும்போதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வரதில்லை, இவங்க சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அது புள்ள விரும்பாதுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, அது வாயில் வச்சுட்டு அப்படி தூக்கி போட்டோன்னே எடுத்து உடனே தின்னுறது. ஸோ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறது, பூசை பார்க்குறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் கொரோனா காலத்தில் வீட்டில் ஜாலியாக பூசை பார்க்கலாம், கோயில் திறந்துட்டால் கோயிலில் போய் பாலைவன அனுபவம், இப்படி தான் உட்காரணும், சேரில் நிமிந்து உட்காரணும், என் பக்கத்தில் இடிச்சிக்கிட்டு உட்காருவாங்க, இடம் கொடுக்கணும் பக்கத்தில் வரவங்களுக்கெல்லாம். சில பேர்லாம் வந்தால் இடமே கொடுக்க மாட்டாங்க, அப்போ தான் நல்லா காலெல்லாம் விரித்து உட்காந்திப்பாங்க. ஏன்னா இடம் போயிடுமா பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு. அப்படியெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலையில் ஒரு காஃபியோட பூசை பார்த்த அந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்துருச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கலாம். ஆனாலும் நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. கோயிலுக்கு போகிறோம், பழைய மாதிரி எல்லாம் மாறிடுச்சின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய ஆட்டிடியூட், மனப்பாங்கு, அதில் எப்போதுமே ஒரு புதுமை இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம இந்த நாட்களில் நமக்கு என்ன செய்ய பாருங்கள், ஒரு சாம்பிள் தான் இதெல்லாம். இப்போ ஒரு தீமை வந்தது, உலகமெங்கும் பரவி இருந்தது, அது நம்மளை தொடலை அப்படின்னா ஐ எம் ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கிறார். ஆட்ரிபியூட் தட் டு த லார்ட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உனக்கு கிடைச்ச எந்த நன்மையாக இருந்தால், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியல, கொண்டு போய் அங்கிருந்து உங்களை காப்பாற்றி வெளியில் வந்துட்டேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐ பெய்டு ஸோ மச், யூனோ, நான் அவ்வளோ பணம் கொடுத்து தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கெல்லாம் ஜெயிக்கலையே, ஆண்டவர் உன்னை ஜெயிக்க வச்சுருக்கிறாரே. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு அதை ஆட்ரிபியூட் பண்ணணும். எவ்ரி திங் யூ ஷுட் ஆட்ரிபியூட் டு த லார்ட். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். சீடர்கள் ஏன் அப்படி செய்ய மாட்டாங்க? மணமகன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டாங்க, அவங்க பின்னாடி செய்வாங்க. அப்போ பின்னாடி அவர் இல்லாதப்போ என்ன செய்வாங்க? அவங்க ஆண்டவர் இருப்பதாக உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்ததை அவங்க செய்ய முயற்சிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் நற்செய்தியில் நம்ம உணவினுடைய ஆழத்தை பார்க்கிற பொழுது அந்த ஓய்வு நாளினுடைய அழுத்தம், ஓய்வு நாளினுடைய கான்செப்ட், அதை கடவுளுக்கு அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு கேள்வி எழும்புகிறது. பாருங்கள், இதில் என்னத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும்னா, இயேசுவை அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இயேசுவையும் சீடர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இயேசு எவ்வளோ நன்மைத்தனங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் என்ன செய்யப்படுகிறார்? மற்ற மக்களால், பரிசேயர்களால், சதுசேயர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அத்தாரிட்டி, எப்போ பார்த்தாலும் நன்மைத்தனத்தை நன்மைத்தனமாக பார்க்க முடியாத ஒரு இனம். அதாவது அவர்கள் நல்லவர்கள், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி. இதில் நம்ம நிறைய பேர் வந்துடுவோம். ஐ ஆம் ஓகே, மை தாட் இஸ் ஓகே, அவன் தாட் நாட் ஓகே. வீட்டுகளில் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஒய்ஃபும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் சரியுதுன்னு அர்த்தம். சரியுது அப்படி சொல்ல சொல்லன்னு சரியும். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. ஒரு சகோதரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ஒரு நண்பரோட பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போ அவங்க வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. அதாவது திருமணம் நடந்தது, திருமணம் நடந்து அந்த திருமணத்தில் தி அதர் பார்ட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, திடீர்னு வந்து ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. எதற்காக பிரச்சனை? அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு பிரச்சனை அவங்க கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன செய்கிறாங்க, சண்டைகளை வம்புழுக்கிறாங்க, சங்கடத்தை கொடுக்குறாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இது சிறப்பாக எப்போ நடக்கும்னா, நல்லா நீங்கள் திருமணத்தில், திருமணம் முடிகிற வரைக்கும் எல்லாம் நல்லா போவோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பெறக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒன்று அந்த கல்யாணத்தில் வரும், அதில் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நேரத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, அந்த அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு அந்த குடும்பத்தில் நிறைய விளையாடுவான். எதுக்காக அந்த மகள் வீட்டிலேருந்து சண்டை போடுறாங்க, எதுக்காக இந்த மகன் வீட்டில் சண்டை போடுறாங்க நமக்கு தெரியாது. அது யாருடைய வீடாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா யோசிக்கணும், ஏன் நான் இப்போ இந்த பிரச்சனையை கொடுக்குறேன், ஏன் நாங்கள் இப்படி பேசுகிறோம். அவங்க யோசிக்கணும். நம்ம எப்போதுமே என்ன செய்வோன்னா, ஐ ஆம் ஓகே, தே ஆர் நாட் ஓகே அப்படி தான் சொல்லுவோம். இங்கே நம்ம மாற்றி கேட்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தான் கேட்பாங்க, நான் ஏன் இதை பேசுகிறேன், ஏன் இந்த நேரம் நான் அமைதியாக இருக்கக்கூடாது, இந்த நேரம் நான் பேச வேண்டிய நேரமா? வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ சைல்டு, ஒரு குழந்தையை நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு 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 அருமையான ஒரு கிஃப்ட்டு அந்த வீட்டுக்கு வரப்போகுது. ரெண்டு குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வர நேரத்தில் ஒரு கணவன் பக்கத்தில் இருக்கணும், மனைவி பக்கத்தில் இருக்கணும், இரண்டு பேரும் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்காத தாய் தந்தை. சில வீடுகளில் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வாழ்ந்துடுறீங்கன்னு பார்த்துட்றோம். நீ பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிடுவியா, நீ பொண்டாட்டியோட வாழ்ந்துருவியா, நீ உன் புருஷனோட வாழ்ந்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? இவர்கள் தான் அழிவின் மக்கள், பிசாசினுடைய ஏஜென்ட்ஸ். இவங்கெல்லாம் அவங்க சொந்த தாயாக இருக்கலாம், சொந்த தந்தையாக இருக்கலாம், சொந்த சகோதரனாக இருக்கலாம், சொந்த சகோதரியாக கூட இருக்கலாம். ரெண்டு பக்கமும் சொல்கிறேன், மாப்பிள்ளை பக்கம் சொல், பெண்ணு பக்கம், எங்கிட்டு வேணாலும் இருக்கலாம். எங்கேருந்து புற்றீசல் போல் பிரச்சனை கிளம்புதோ அந்த பக்கம் விளையாடுறான், பிசாசு விளையாடுறான்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, கடவுள் காரியத்தில் அக்கறையாக இருக்க மாட்டாங்க, வார்த்தையின் மீது அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது. ஆல்பர்ட் ஃபாதர் வைக்கிற மாசம் என்னைக்காவது பார்த்துருக்கீங்கன்னா ஆல்பர்ட் ஃபாதர் அவர் யாருன்னு கேட்பாங்க. இங்கேயே நம்ம நிற்கிற நீங்கள் திருச்சியிலே வந்து சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபாதர் இங்கே இருக்கிற ஃபாதர் இருக்காரா அப்படின்வாங்க, நான் தான் அப்படின்னு வேணமோ. இப்போ பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர்களுக்கு நன்மைத்தனத்தை குறித்த தேடல் கிடையாது. அப்போ தானே அவங்க என்ன செய்வாங்க, எடுக்கிற எல்லா காரியமும் தப்பாக எடுத்துருவாங்க. ஐ எம் ஓகே, தே ஆர் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. அப்போ எப்போ இந்த மனநிலை நம்மக்கிட்ட மேலோங்கி இருக்குதோ அப்போது அந்த குடும்பங்கள் சரிய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் கணவன் மனைவியை கையில் கொடுத்துருக்கிறார், பர்ஃபெக்டாக கொடுக்கல. நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்க்குறோம், பொருளெல்லாம் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம், ஆனால் கணவனை பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது, மனைவியை பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது. தொடக்கநூல் 2:1 ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீ வந்து படைத்தது எல்லாத்தையும் ஆண்டவர் உற்று நோக்கினாரா, எல்லாம் நிறைவு எழுதியிருந்தன. அந்த வார்த்தையை ரவுண்டு பண்ணுங்கள், நிறைவு, பர்ஃபெக்ட். ஆனால் ஹஸ்பண்டை பார்த்தா நாட் பர்ஃபெக்ட், வித் ஆல் ஹிஸ் என்ன சொல்கிறது, குறைகளோடு இருக்கிறாரு. இங்கே மனைவியை பார்த்தா இங்கே குறைகளோடு இருக்கிறாங்க. இப்போது எது நிறைவுன்னு நம்ம சொல்ல முடியும், பைபிள் சொல்கிறது பொய்யா அல்லது நாம் பார்க்குறது பொய்யா? பார்க்குறது உண்மை. இப்போ பைபிள் வேற ஒன்று சொல்லுதே, இப்போ பைபிளும் உண்மை, நான் பார்க்குறதும் உண்மை. இங்கே எதுக்கு ஆண்டவர் குறையோட ஒரு பார்ட்டியை வைக்கிறார்னா, நீ அதை நிறைவு செய்யணும். அதுக்கு தான் கணவன், நீ மனைவி நிறைவு செய்யணும். என் கணவரிடத்தில் இந்த குறை இருந்தாலும் அதை நிறைவு செய்யத்தான் அதை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. காம்ப்ளமெண்டிங்னு சொல்லுவாங்க, இதை ஒரு சில இறையிலாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஓ நோ நோ, வி ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆண்டவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வி ஆர் இம்பர்ஃபெக்ட். பேசிக்கலி ஆல் ஆர் இம்பர்ஃபெக்ட். தி கிரியேஷனில் கடவுள் ஏன் ஆண் பெண்ணை படைத்தார், அதில் இம்பர்ஃபெக்ஷனோட வச்சார். எதுக்கு அவர் இம்பர்ஃபெக்ஷனை வைக்கல, அந்த அதை நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஆனால் நம்மளுடைய மனித நிலையில் புரிந்து கொள்றதுக்காக குறை என்று சொல்கிறோம். அது குறையல்ல, உன்னால் நிறைவு செய்யப்படிய பட வேண்டிய காரியம் அது, அதனால தான் சொல்கிறோம். ஆகவே பாருங்கள், அப்போது நான் எப்போது ஐ எம் ஓகே, ஐ எம் ஒன்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஓகே. ஐ எம் ஒன்லி ஓகே அப்படின்னு ஹஸ்பண்ட் யோசிக்கிறாருன்னா மை ஒய்ஃப் நாட் ஓகே அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னு அர்த்தம், சரியாக ஆரம்பிக்குது. அதனால தான் இன்றைக்கி சீடர்கள் இயேசுவோடு இருந்ததுனால அவங்களும் அந்த காயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது, அந்த காயப்படுத்தப்படுறாங்க. யூ ஆர் நாட் அட் ஆல் ஓகே, நீ என்ன செய்கிறியோ எல்லாமே தப்பாக இருக்குது. அதனால தான் இயேசு அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இயேசு பதில் கொடுத்துட்டு போனார், ஆனால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, கேட்கிறவர்களுடைய மனநிலை. அறிவில் அவங்க வளர்ந்தவங்க, அறிவில் உயர்ந்தவங்க, ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் தாழ்ந்தவங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் படிச்சிருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோம், பெரிய அறிவு இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் நம்மளால் கடவுளுடைய அறிவார்ந்த காரியத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை நம்ம சொல்கிறோம், திருப்பாடலில் 130:45-18 சொல்கிறோம், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைன்னா உண்மையாக ஜெபிங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப பக்தியான பிள்ளை, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறதில்ல. பக்தி என்பது வேறு, உண்மையான ஒரு ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பது என்பது வேறு. பக்தி என்பது எல்லாத்துகிட்டையும் இருக்கும், போய் மெழுகு திரி கொளுத்தி வைக்கிற மணிக்கணக்காக நம்ம போய் கோயிலை சுற்றி வர்றது, இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போகிறது, எவ்ரி திங் இஸ் ஃபைன். எதுக்காக நம்ம போனோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய அந்த உண்மையை தேடி உண்மையான ஒரு மன்றாடுக்குரிய மனநிலையோடு வருகிறாங்களான்னா இல்லை. என்னுடைய கணிப்பில் 30% தான் உண்மையாக வருவாங்க, 70% மக்கள் வந்து மாற வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். புரிந்து கொள்ளணும், நம்ம குறைப்பட்டு கொள்கிறார் ஃபாதர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது குறையல்ல, நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே இருந்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு, எங்களுக்கு பீடத்திலேருந்து பார்க்கும்போது தெரியும். அல்லேலுயா பாடுவாங்க கோயிலில், அல்லேலுயா பாடுவாங்க, அல்ல பாருங்கள், அல்லேலுயா அல்லேலுயான்னு அந்த இடத்துல பாடுற ஒரு மகிமையான பாடல் அது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்போ தான் கையை கட்டிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யணும், மக்கள் எப்படி ஒரு வழிபாட்டில் குறையோடு இருக்கிறாங்க, வாயே துறக்கும் உன்னதங்களிலே பாருங்கள், மகிமையாக பாட வேண்டிய பாடல் இல்லையா? யார் பாடணும், சாமியார் மட்டுமா, பாட்டு கிளாஸா? அதனால தான் நாங்கள் பாட்டு கிளாஸை வந்து டிமினிஷ் பண்ணுறோம் சில இடங்களில். எதற்காக அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சிஸ்டம் மாறிடுச்சு. நாங்கள் கரிஸ்மேட்டிக்கில் போகிறவங்க எல்லாமே நாங்கள் ஒரு இன்மநாதன் பிரதர் மாதிரி ஒரு சிங்கிள் ஹேண்டை வச்சுக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் பாட வைப்பாங்க, நீங்கள் பாடுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேறஸ் இந்த பாரிஷிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொயர் ஓரமாக நின்று பாடிட்டு இருக்கும்,
ஒன்னாதாங்காலிலே கடவுளுக்கு மகிமாய் உண்டாகுவா.
நம்மளுக்கு எங்கே ஹா எங்கே அந்த வாய்ஸ் வராது நம்மளு, அது ஒரு பெருமையான ஒரு 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 அப்படியே பார்வையாக பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய, இது ஒரு காங்கிரிகேஷ்னல் சிங்கிங்காக இல்லாமல் போயிடுச்சு. பூசைக்கு உள்ளவர எல்லாருமே அந்த உன்னதங்களில் கீதமெல்லாம் பாடணும், பாடுனாதான் மகிமை. ஆண்டவரை புகழணுங்க. அந்த புகழ்ச்சியே இல்லாமல் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆவிக்குரிய அபிஷேகத்தில் தொடுவார்? அப்போது நம்ம என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மைகளை. அப்போ நம்ம கோயிலில் வந்து அப்படியே நிற்கிறோம், அப்போ தம்மை நோக்கி உண்மையாய் மன்றாடும் இந்த வார்த்தை பொய்த்துடுது, பொய்யா போயிடுது. அது பொய்யா போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அவர் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடாத யாவரோடும் பக்கத்தில் இருக்க போகிறதில்லை, ஆவியானவர் பக்கத்தில் வரமாட்டார். வெறுமையாய் வந்தாங்க, வெறுமையாய் போனாங்க. அப்போ என்ன செய்வாங்க, வெறுமையாய் வரவங்க தங்களை அறிய முடியாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் தொடுவார், அவர்களை குறித்து அறிவை கொடுப்பார், அவர்கள் தன்னை அறிகிற அறிவை பெறுவாங்க, தன்னுடைய இயலாமை அறிவாங்க, தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவங்க அறிய செய்வார் ஆவியானவர். அப்போ அவர்கள் பலத்தையும் பலவீனத்தையும் அறிகிற போது அவர்கள் எதை எப்போ செய்யணுங்கிறத ஆண்டவர் திட்டமிட்டு சொல்லுவார், அவங்களுக்கு கேட்கும், அவங்க செய்வாங்க, ஜெயிப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போன உடனேயும் சண்டை நடக்கும். ஒருத்தர் வீட்டு கோயில் வாசப்படியில் சொல்லிட்டு போகிறாங்க, கோயில்னு பார்க்குறேன், இல்லாட்டினா அவனை அவனை சவட்டி விடுவேன், சவட்டி கொன்று விடுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கோயில்னு பார்க்குறாங்களாம், ஏன் கோயில்னு பார்க்குற, அதான் உனக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ மன்னிக்க முடியல, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஆலயம் என்கிற ஒரு நிலையில் கூட நம்ம என்ன செய்கிறோம், அநாகரிகமாக நம்ம சண்டையிடக்கூடிய சூழல்களை பார்க்குறோம். ஒரு திருப்பலிக்கு போயிட்டு வெளியில் வரோம், வெளியில் வந்தோடனையும் ரெண்டு நபர்களுக்கு சண்டை வந்துடுச்சு, சண்டை வந்தோடனையும் இதை பற்றி தெரியாதா அதை பற்றி தெரியாதான்னு ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன செய்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சிகளை கொட்டிக்கொள்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம பலவீனப்பட்டு கிடக்கிறோம். எதற்காக எப்படி இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பலவீனமாக திரும்பி வரோம் அப்படின்னா, உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார் என்பதை நிறைவு செய்ய முடியாத பலவீனர்கள், ஏன்னா உண்மையாக மன்றாடலை. அதனால தான் நாம் பல வேளைகளில் நம்ம சரியாகத்தான் நிற்கிறோம்னு நினைத்து கொண்டு தவறான தளத்தில் நின்று கொண்டு மற்றவர்களை எல்லாம் நம்ம குற்றப்படுத்தி நம்மளும் நாசமாக போய் எல்லாத்தையும் குடும்பத்தையே குழியில் தள்ளி குடும்பமே சஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை நம்பி உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க, ஐயோ அப்பா அம்மா நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு, ஆனால் எத்தனை குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் நல்லது செய்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா தாய் தந்தையர் என்ன சொல்லணும், உன் குடும்பம் அது, நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் அங்கே தான் போய் சாவணும், அங்கே தான் வாழணும் போ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நம்ம சாவை அனுப்பலை, அங்கே கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான்னா நீ தள்ளக்கூடாது, அதை நம்ம விரும்பலை. ஆனால் சொல்லுகிற போது நம்ம அப்படி தான், உன் வாழ்க்கையை அங்கே நிர்மாணித்துக்கொள், போய் நீ வேறு நடப்பட்ட இடத்துல வேறுன்றி மகிமை கொடு, ரூத்தை பார், பைபிள்லேருந்து சொல்லி கொடுக்கணும். அப்படி விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், என்னத்தை பார்ப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிற உன் தாய் உன் தகப்பனை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த மகன் அந்த மகள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க, நீ வாழ்க்கையை இழந்துருவ, அதுக்கப்புறம் வெறுமையாயிடுவ, எல்லாத்தையும் இழந்துருவோம், அதுக்கப்புறம் நீ எதை தொட்டாலும் தப்பாக தான் நடக்கும். அதனால தான் சொல்லுகிறோம், உன் தாய் தந்தை வழி நடத்துகிறாங்கன்னா நீ யோசித்து பார்க்கணும், உன் அறிவு இருக்கிறது. இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஐ எம் ஓகே, தே ஆர் நாட் ஓகேன்னு சொல்கிறாங்க, ஆர் தி ரியலி நாட் ஓகே, அந்த ஹஸ்பண்டு வீட்டு மீது நீ பழி பாவத்தை தூக்கி வைக்கிறீங்க, இங்கே மனைவியினுடைய வீட்டின் மீது பழி பாவத்தை தூக்கி வைக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ் யோசிக்கணும், உண்மையாலுமே என் கணவன் உண்மையாலுமே கெட்டவரா, என் மனைவி கெட்டவளா, என்னோட அன்போடு இருந்தாங்களே, எனக்கு இப்படி அன்பான காரியத்தெல்லாம் செய்தாங்களே, அப்போ நான் ஏன் இப்படி செய்கிறேன், என்னுடைய குழந்தைக்கு இது நல்லமானதாக அமையுமா அப்படின்லாம் யோசிக்கணும். பாருங்கள், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக பேசுகிறாங்க. தன்னுடைய பிள்ளை வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாய் பேசுவதை போல் பேசிட்டு தன் பிள்ளையிடத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது கவுன்சிலிங் கொடுத்து மனசை மாற்றுங்க ஃபாதர் அப்படின்னு நான் கூப்பிட்டு பேசினேன். 1, 2, 3, 4 ஒரு 4 கேள்வி தான் கேட்டோம். நல்லா புரிஞ்சிருச்சு, அந்த நபரிடத்துல பிரச்சனை இல்லை. யார் இடத்துல பிரச்சனை? அம்மா கிட்ட தான் பிரச்சனை. அந்த அம்மாவை கூப்பிடுங்கன்னு, உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு. என்ன ஃபாதர் அப்படின்னு, கவுன்சிலிங்கு அந்த நபருக்கு அல்ல, உனக்கு தான் தேவை, இங்கே உட்கார் அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரம் குழப்பவாதிகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவருக்குள்ளே வந்துரு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த முதல் வாசகத்துலேயும் பார்க்குறோம் பவுலடியார் எப்படிப்பட்ட ஒரு ஒரு வேதனையான சம்பவ சூழ்நிலை கடந்து போகிறார். பாருங்கள், ஒரு பக்கம் இயேசு அவர் புலம்பலை, அவர் டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டார், நச்செய்தி சுருக்கமாக கொடுத்தாருச்சு. அவரும் வாதிட்டுறாரு. பாருங்க, தாவீதை பாத்தியா, அவர் போய் சாப்பிட்டார்ல, அது மாதிரி எங்களுக்கும் சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன் செயலை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் சூழலுக்குள்ளே தள்ளப்படுகிறார். யாரால? இந்த குற்றவாளிகளாக அவர்களை தீர்மானிக்கிறவர்களுக்காக பேசுகிறார். பாருங்க, இங்கே பாருங்க, பவுலடியார் பாருங்க, இன்னும் அதிகமாக புலம்புறார். இயேசுவை விட இவர் பெரிய புலம்பலாக இருக்கு. அப்பொல்லோவையும் எடுத்து காட்டாகுனிவற்றை கூறினேன், எழுதியதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாது. அப்படியே புலம்புறார். பாருங்கள், அந்த புலம்பல் என்ன, கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வாசிக்கிறோம். பாருங்கள், 6வது இறைவசனத்தில், ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இதில் என்ன செய்கிறாரு பவுலடியார், அவங்கக்கிட்ட குறைந்த மக்கள்கிட்ட இருந்த சில கடினமான உள்ளத்தெல்லாம் அதை அடிக்கோடிட்டு காட்டுறார். கடைசியாக காட்டிட்டு எங்கே அடிச்சு கிடிச்சு போடுவாங்களோன்னு பயந்துட்டார் போல இருக்கு. நான் வந்து ஆசிரியர் மாதிரி உனக்கு நான் டீச் பண்ணலப்பா, நான் ஒரு தகப்பனாக சொல்கிறையா, உன்னைய பெத்த பிள்ளையா நினச்சி சொல்கிறேன். பாருங்கள், பவுலடியார் எவ்வளோ கெஞ்சி இருக்கிறார் பார்த்தீங்களா, பெத்த பிள்ளையா நினச்சி பேசுகிறையா அப்படின்னு நினச்சி. பாருங்கள், எதற்கு இந்த மனுஷங்க வந்து தாழ்ந்து இப்படி கஷ்டப்பட்டு பேசணும்? ஏன் நீ எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன, நீ நாசமாக போனால் எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இப்போ எங்களுக்கு என்ன வந்துச்சு, இத்தனை நாளாக பூஜையை போட்டுக்கிட்டு நாங்கள் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு, எங்கேயோ ஒருத்தர் ஆண்டவர் தொடமாட்டாரா, எங்கேயோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டு மனம் வரமாட்டாங்களா? நிறைய சாட்சிகள் வந்துகிட்டே இருக்குது. என்ன நீங்கள் இன்னும் கேட்காத ஜனங்கள் நிறையா இருக்குது. அதான் ஒரு அம்மா வருத்தப்பட்டு சொன்னாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பூசை வச்சு பேசுகிறீங்க நல்ல வார்த்தைகளை, ஆனால் அந்த 20 கேக்கு மேலே போக மாட்டேங்குது ஃபாதர். 15 கேக்கு மேலே, 15,000 பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை 15,000லேருந்து 20,000 மேலே, அது உள்ள தான் ஊசலாடுதே ஒளிய. அதான் நான் சொன்னேன், ஆமாம்மா ஆல்ப நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பூசையில் வித்தியாசமாக மிளகாய் சட்னி அரைப்பது எப்படி அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோ, 1,000,000 தாண்டிட்டு போ, சாமி அரை சட்னி அரைச்சி காட்டுறார். ஓ, இன்னொன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1,000,000 இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் கூட டாப்பில் போவோம், ஆல்பர்ட் பாதிரியார் ஓட்டம் அப்படின்னு போட்டால் போதும். எங்கே ஓடினார் காலையில், அதுக்கு கீழே நம்ம உள்ள என்ன வேணாலும் எழுதிக்கலாம், அவர் காலையில் ஜாக்கிங் ஓடினார் அப்படின்னு. ஆனால் வார்த்தையை பார்த்துட்டா போதும், பட படன்னு திறப்பான், யாரோடைய ஓடி இருக்கிறாராமே. பாருங்கள், உலகம் அதுதான், நன்மையானது எதுவும் அவளை சீக்கிரம் போகாது, நன்மையானது போராடணும். அதுதான் சொல்கிறோம், நன்மைக்குரிய பிள்ளைகள் போராடுங்கன்னு தான் சொல்லி கொடுக்குறோம். இந்த போராட்டம் சண்டை சீக்கிரம் வரும், அமைதி கஷ்டப்பட்டு வரும், எவ்ரிதிங் வில் கம். நம்ம உணர்ந்து கொள்ளணும் இதெல்லாம். அதனால தான் நன்மைக்குரியவர்கள் என்ன செய்யணும், பொறுமையோடு போராடணும். அதுக்குத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட டாலரன்ஸ், அமைதி, பொறுமை, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், பொறுமையோடு போராடணும். பிசாசு சொல்லுவான், போதும் நிப்பாட்டு, இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த போராட்டம் வரும். சில பேர் ஃபோனில் அழைப்பு கொடுப்பாங்க, அந்த நேரம் டென்ஷனாக இருக்கும், வேறு வேலையில் இருப்போம், உடனே அப்போ உடனே சொல்ல, ஆண்டவரே காம் டவுன், ஆண்டவர் சொல்லுவார், காம் டவுன், காம் டவுன், அட்டன் த ஃபோன் அப்படின்வார், அவங்களுக்கு ஆறுதல் சொல் அப்படின்வார். ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப். சில நேரத்தில் கவுன்சிலிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்துடுவாங்க, ரூமுக்கு வாசப்படியில் வந்து நிற்பாங்க, கஷ்டத்தோடு நிற்பாங்க, நோயோடு வந்து நிற்பாங்க, உடனே மனசு சொல்லும், அவங்கள்ட்ட சொல்லு நீ பர்மிஷன் வாங்காமல் வந்திருக்கிற, யூ டோன்ட் ஹவ் டைம், டெல் தம் கெட் அவுட் அப்படின்னு சொல்லு, மனசு சொல்லும். நோ, வி ஹவ் டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் தட். அதுக்கு எதிராக நம்ம செயல்படணும். இப்போ உடனே என்ன செய்வேன், பல்ல கடிச்சிக்கிட்டு ப்ரைஸ் அலார்டு வாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம், வெளியில் சிரிப்பு வாங்க. இந்த போராட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம், அதை நமக்கு விதைக்கிற பிசாசை விரட்டுறோம். உட்காருங்க, வா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஓகே, கவலைப்படாதீங்க. அதாவது அந்த போராட்டம் பாருங்கள், 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான் இருக்கும். அந்த விரட்டு, அவங்கள பேசாத அப்படிங்கிற ஒரு போராட்டம், அதுக்கு பிறகு ஒரு ஆறுதல் இறங்கும் பாருங்கள், ஒரு வல்லமை கிடைக்கும் பாருங்கள். ஆஹா, அதை நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது. அவங்க போகும்போது அவங்க நன்றி சொல்லிட்டு போவாங்க, நினச்சி வந்தோம் ஃபாதர், என்னமோ நினச்சி வந்தோம், ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அவர் கைகூட வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தினர் வந்தாங்க, கவலையோடு வந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசினேன், எவ்வளோ இலக்கு இல்லாமல் ஓடுறீங்களே, இலக்கோடு ஓடுங்க, போங்க, போய் ஒரு இலக்கோடு செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலில் கொடுத்து அனுப்பிவிட்டேன். அவங்க உடனே நான் கேட்ட சொன்ன வார்த்தைக்கு மனசில் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போனாங்க. 2 தினங்களுக்கு முன்பாக வந்து, ரொம்ப நன்றி ஃபாதர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிலத்தை நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கி இருக்கிறோம், அன்றைக்கி நீ உங்ககிட்ட பேசின பிறகு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ஆசீர்வாதம் அது. உடனே எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறியது. நாங்கள் பார்க்க வேண்டிய நீங்கள் சொன்ன ஆட்களை போய் பார்த்தோம், எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சுது, இதோ நாங்கள் பத்திரம் பண்ணிட்டோம், இன்றைக்கி உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். பாருங்கள், அதுக்காக பத்திரம் பண்ணுறவங்களாம் என்கிட்ட வரப்படாது. பிரைஸ்லோட எல்லா காரியத்திற்கும் நீங்கள் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை தேடுவோமே. நம்ம குழம்பி போன ஒரு உலகத்தில் கிடக்கிறோம், அதனால் குற்றப்பட, அதுதான் பவுலடியார் அவரே நொந்துக்கிறாரு பாருங்கள். அதான் சொல்கிறோம், தீமையை எதிர்த்து நில், அவர் எதிர்த்து நிற்கிறாரு, அதைத்தான் நான் போய் சொல்கிறோம். நம்ம இயேசு சாமி இப்படி சொல்லிட்டாங்கப்பா வாப்பா நம்ம ஏப்பா அப்படின்னு அவர் போயிடலை, அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. ஆன் பவுலடியார் எதிர்த்து நிற்கிறாரு, அந்த எதிர்த்து நிற்கிற அந்த நிலையில் கூட அவர் தீமையை சொல்லும் போது அவர் எவ்வளோ தாராளமாக ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து சொல்லி அதை வெற்றி கொள்ளவும் எதிர்த்து நிற்கவும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் பயன்பாட்டை நம்ம மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறோம் பாருங்கள். 6வது ரீசனத்தில், ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். பாலிடிக்ஸ் எல்லாம் விளையாடாத, நமக்கு ஒரு பங்குலையும் பாலிடிக்ஸ் நடக்குது, இப்போ ஆஃபீஸில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, அப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு பாலிடிக்ஸ், ஃபேமிலிக்குள்ளேயே நடக்குது பாலிடிக்ஸ். ஃபேமிலியில் பிள்ளைங்க அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை தன்மையப்படுத்திக்கிறாங்க, இது ஏன் பிள்ள நான் சொல்கிறது தான் செய்யும், தலையில் கல்லை தூக்கி போடும், நான் சொல்கிறதா, யூ டோன்ட் பி பார்ஷியல், அது அவங்க அம்மா பிள்ளை, இது எங்கள் அப்பா பிள்ளை. சில நேரத்தில் நம்ம கேட்போம், ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், அவரது குழந்தைகிட்ட, உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா, அது இத்தினோண்டு ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும், ரெண்டு பேர், நான் திருப்பி கேட்டேன், இல்லை ரெண்டு பேரையும் பிடிக்கும், யாரை கொஞ்சம் கூட பிடிக்கும், ரெண்டு பேரையும் தான் கூட பிடிக்கும். இதுக்கு மேலே நான் கேட்கப்படாது, ஐ அப்ரிஷியேட்டட் கார். இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞானம் எங்கேருந்து வருது பாருங்களேன், தினோ. அப்போ அவங்களுக்கு தெரியும் போது நமக்கு தெரியாமல் இருக்குமா, நமக்கு தெரியும். அது நம்ம என்னென்ன சாணியை அள்ளி போட்டு சாக்கடை அள்ளி போட்டு நிறைய மனசு பூரா ரொப்பி வச்சுருக்கிறதுனால நம்மளால் எந்திரிக்க முடியல, அவ்வளோதான் உண்மையை சொல்லணும்னா அதுதான். அதனால் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிற சாணியை அள்ளி அள்ளி போடுறோம், நீயும் வாங்கிக்கோ எல்லாம் நாருது, வி ஸ்ப்ரெட் எவ்ரி திங். அதனால தான் பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுறாரு பாருங்கள், இப்படி செயல்படாதீங்க, இருமாப்பு கொள்ளாதீர்கள், இருமாப்பு கொள்ளாத, இருமாப்பு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு, அந்த இருமாப்புனா என்னன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார், இதுதான் இருமாப்பு. நான் என் வீடு தெரியுமா அப்படின்னு, உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே, எல்லாம் உனக்கு கிடைச்சது தானே, ஏதாவது நம்ம போய் அள்ளி நமக்கு நம்ம உரிமைன்னு எடுத்துக்கிட்டோமா, நம்மளால் தானாக வந்துச்சா, அதுவாக கிடைத்தது, நம்ம போனோம் ஆண்டவர் கொடுத்தார் ஆசீர்வாதமாக, இது என்னால் உருவாக்கப்பட்டது நான் சொல்ல முடியுமா, இந்த குருத்துவம் என்னால் உருவாக்கப்பட்டது சொல்ல முடியுமா, நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், என்னை உருவாக்குனாங்க, என்னுடைய நான் வந்து ஆசைப்பட்டேன் சாமியாராக போகணும்னு ஆசைப்பட்டோம், அவ்வளோதான், என்னைய குருமடத்தில் கொண்டு போய் விட்டாங்க, அங்கே என்னை சின்ன சின்ன விஷயத்தில் செதுக்குனாங்க, நிறைய இடத்துல வச்சு கும்பு கும்புன்னு கும்புனாங்க, நிறைய திட்டுவாங்க, நிறைய நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துறதில்ல அவங்க காயப்படுத்து, எதுக்கு நம்ம அதிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக, நம்மளுக்கு ரிமார்க்ஸ் கொடுப்பாங்க, சில நேரத்தில் அதாவது குற்றமே இல்லாத இடத்துல குற்றப்படுத்தப்பட்டிருக்கோம், எல்லாமே எல்லா அனுபவமும் கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம செதுக்கப்பட்டிருக்கிறோம் குருமடத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா பாருங்கள், நான் தான் சொல்லுவேன், ஒரு குரு நான் வந்து ஒரு குருவானவராக நிற்கிறேன் அப்படின்னா இந்த பெருமைக்கு நான் வந்து குருத்துவ அபிஷேகத்துக்கு பிறகு நான் ஓடுறேன் பாருங்களேன், அதை வேணா நான் வேணா எடுத்துக்கலாம் என்னுடைய பெருமைக்குரிய அடையாளமாக. ஆனால் நான் குருவாகிறது, ஒவ்வொரு குருவுக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன், ஒரு குருவானவர் குருவாகிறது அவருடைய உழைப்பினாலோ ஆசீர்வாதத்தினாலோ அல்ல, அவருடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால. அதனால தான் ஒருத்தர் கேண்டிடேட்டை எடுக்கும் போதே முதல்ல எங்கே பார்ப்பாங்கன்னா பின்னாடி தான் பார்ப்பாங்க, அப்பா அம்மா எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. செமினேரியில் குருமடத்தில் இங்கே ஆயர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அப்படி தான் பார்ப்பாங்க, ஃபேமிலி எப்படி. அப்போது தாய் தந்தையர்களுடைய ஆசீர்வாதம் தான் இங்கே எங்களை நிற்க வச்சுருக்கு, நம்மளுடைய உருவாக்கினருடைய ஆசீர்வாதம். நாங்கள் போகிற வழியில் நிறைய உறவுகள், பெற்றோர்களாக சகோதரங்களாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் இந்த தம்பிக்காக இந்த சாமியாருக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த ஜெபம் பாருங்கள், அதுதான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், நம்மளை உயர்த்தி இருக்கிறது எதுவுமே நாம் பெற்றுக்கொண்டதில்லை, பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன். இந்த வார்த்தை கொஞ்சம் புரியாது, பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல பெருமை பாராட்டுகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், எவ்ரி திங் ஐ அப்டெயின் ஃபார் மை செல்ஃப், நானே எனக்குள்ளே பெற்றுக்கொண்டது. எப்படி வந்தது அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது நமக்கு, இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்ல தெரியாது. ஐ வாண்ட் திஸ் பிரீஸ்ட்ஹுட், ஐ வாண்ட் மை என்னது ரிச்னஸ், என்னுடைய பெருமையை, என்னுடைய பணக்கார நிலையை நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன் அப்படிங்கிறது. நம்ம பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாத யாருமே எனக்கு கொடுக்கல, நானே சேர்ந்தேன் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுறோம் பாருங்களேன், அதுதான் இருமாப்பு. பாருங்கள், தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களே, ஏற்கனவே செல்வராகி விட்டீர்களோ, எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ. அப்போ என்ன செய்கிறோம் நம்ம, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் ஆட்சி செலுத்தணும், அந்த செல்ஃபிஷ்னஸ். இறையாட்சியில் அரசனும் இல்லை ஆண்டின் இல்லை, எல்லா பயிலும் அரசன், எல்லா பயிலும் ஆண்டி, அதுதான் இங்கே அற்புதமே. அரசாங்கத்தில் அரசன் இருப்பான், ஆண்டி இருப்பான், ஆனால் இறையாட்சி சமூகத்தில் அரசனாக இருக்க விரும்புகிறியா, நீ முதல்ல ஆண்டியார், அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பிரைஸ் தெல்லாம், நீ அரசனாக இருக்கணும்னா முதல்ல நீ வந்து காலை கழுவிடா அப்படின்னாரு. இதுதான் இங்கே இருக்கிற லாஜிக் பாருங்கள், அதுதான் அவர் பவுலடியார் சொல்கிறாரு, நீ மட்டும் ஆட்சி செலுத்தலாம்னு நினைக்கிறியா, நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லது தான், அப்படியானால் நாங்களும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே, என்னாலையும் முடியும் இல்லையா, அப்போ நான் எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்குறேன் ஆட்சி செலுத்தாமல், நான் எதுக்காக இறங்கி நின்று பிச்சைக்காரன் மாதிரி நிற்கிறேன். அதான் அவர் சொல்கிறாரு, கடவுளின் திருத்துதராகி எங்களை அவர் எல்லோருக்கும் கடையராக்கினார், கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஆட்சி செலுத்துற நிமிது நிமிர்ந்துக்கிட்டு நிற்கிறது இல்லை, கடையராக போகிறது தான் ஆட்சி செலுத்தினுடைய அடையாளம் சுட்டி காட்டுறார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் மரண தண்டனை பெற்ற மரண தண்டனை என்ன பெற்றவங்க உள்ளதாக இருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்டட் லைஃப், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழணும். பாருங்கள், மனிதருக்கும் வானத்துதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்களும் அப்படி தான் காட்சி பொருளாய் கிடக்கிறோம், யார் வேணாலும் எங்களை வந்து சுட்டி காட்டக்கூடிய அடையாளமாய் மாறிப்போனோம். நம்ம அப்படிப்பட்ட அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறோம், ஏன், ஆண்டவருக்காக. நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்த அறிவாளிகள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள், நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்கள் வலிமை மிக்கவர்கள், நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். அவர் தன்னை எந்தெந்த நிலையில் காட்டுறாரு பாருங்களேன், இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாக இருக்கிறோம், எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம், பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம், துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். இதுதான் அடையாளம். அப்போ எதிர்த்து போராடுறதுனுடைய அடையாளம் என்னங்கிறத பவுலடியார் இன்றைக்கி நம்ம வார்த்தையில் காட்டிகிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம், அதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்கள் வீட்டிலேருந்து அவங்க அந்த வீட்டிலேருந்து காரி துப்புறாங்களா, நீங்கள் உடனே காரி துப்பக்கூடாது. காரி உமிழ்வது நம்மளுடைய பழக்கம் அல்ல, உடனே கனிவாய் பேசு. அவங்க கனிவாக பேசிட்டாங்களா, நீ யோசிச்சுப்பார், ஐயோ நம்மை கோவப்பட்டுட்டமே, நீ கனிவாய் பேசு. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம், இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் எண்ணி, பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு, பார்த்தீங்களா, கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம். நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க, நிறைய பேர் டீச்சராக இருக்கிறாங்க, பட் ஆல் கேனாட் பி அ ஃபாதர். அதுதான் அவர் சொல்கிறாரு, தந்தையர்கள் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக இன்றெடுத்தேன். இதுதான் அற்புதம். அன்பு பிள்ளைகளே, தர்மியான வார்த்தைகள் நம்ம என்ன செய்யுதுன்னா, அன்பு பிள்ளைகளாக இன்றெடுக்கத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை மீண்டும் மீண்டும் அவருடைய ஆசீர்வாத எல்லைக்குள்ளே வந்து நிற்க சொல்கிறார். அந்த ஆசீர்வாத எல்லைக்குள்ளே நிற்பது என்பது எது, இதெல்லாம் தான். பவுலடியார் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் அசிங்கப்படுத்தப்படும் போது நீங்கள் கனிவாக பேசுங்க, நீங்கள் அவங்க அடிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க, அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. இப்படி எதிர்த்து போராடக்கூடிய ஆசீர்வாதத்தின் காரணிகளை வைத்து எதிர்த்து போராடக்கூடிய மனநிலை நம்மகிட்ட இல்லைன்னா நீ கிறிஸ்துவை சாராதவன். கிறிஸ்துவை சார்ந்த பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய அந்த அற்புதமான வழிநடத்துதலை சாராத பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கிற லாஜிக் பயன்படுத்துவாங்க. அவர்கள் கிறிஸ்துவை சாராதவர்கள். மோசேயின் திருச்சட்டத்திலேயே நிற்பாங்க. அவர்கள் இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்திற்குள்ளே வர முடியாதவர்கள். ஆகவேத்தான் சொல்லுகிறோம், ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்தவங்க நமக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நீயே உனக்கு எழுதிக்கோ, நீ எங்கே இருக்கிற, வேர் ஐ ஆம், வாட் ஐ ஷுட் டூ, நான் எங்கே போகணும். யோசித்து கொண்டே இருப்பதல்ல, முதல் படி எடுத்து வை. ஆண்டவர் உன்னை முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய படிக்குள்ளே அழைத்து செல்வார். முதல் படியே எடுத்து வைக்காமல் உன் நிலையை நீ நியாயப்படுத்தி கொண்டு நின்றால், இறுதி வரை நியாயப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய நிலை மாறாது. உன்னால் உன்னுடைய குடும்பம் அழிவுறும், உன் சந்ததி அழிவுறும். நீ ஒருவர் மட்டுமல்ல, உன் இனத்திற்கான அழிவின் அடையாளமாக நீ மாறிப்போவாய். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீ மனம் மாறணும். நம்ம அடுத்தவங்களை கை காட்டக்கூடாது. யூ ஆர் நாட் ஓகே, நம்மளை பார்ப்போம், வெதர் அம் ஐ ஓகே, சிந்திப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக பலவீனத்தை அறிந்து, பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு, பலவீனத்தை ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் அவமதிக்க மாட்டார், அவமானத்திற்கு விட்டுவிட மாட்டார். எந்த ஒரு நோயாளி தன் நோயை ஏற்றுக்கொண்டு மருத்துவரிடத்தில் போகிறானோ அவனுக்குத்தான் மருத்துவர் சிகிச்சை செய்ய முடியும். நான் நோயாளி அல்ல என்று சொல்கிறவனுக்கு மருத்துவர் சிகிச்சை செய்ய முடியாது. அதே போல குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை அவமதிக்காதவர் ஆண்டவர் என்பதை அறிந்து செயல்படு. ஆண்டவர் உன்னில் மகிமையடைவார். ஆமென்.